அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார், அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
பிரியமான வேத ஆராய்ச்சியினர்களே, இன்று யாத்ராமம் 12 அதிகாரம் 9 வசனம் முதல் பார்க்க போகிறோம். கவனிங்கள், வசனம் 9.
பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதின் தலையையும் அதின் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாயும் அதை புசிப்பீர்களாக.
இந்த பலியானது பச்சையாக உட்கொள்ளப்படக்கூடாது. ஏனென்றால் இது மனிதர்களின் பாவத்திற்கான நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. நெருப்பினால் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும்பொழுது இது நியாய தீர்ப்பை நினைவுபடுத்துகிறதா இருக்கிறது. ஒரு மனிதன் கிறிஸ்துவண்டை வரும்பொழுது பாவியாகவே வருகிறான். இந்த பலியானது தண்ணீரிலே நனைக்கப்படக்கூடாது. இதன் பொருள் என்னவென்றால், நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு அநேகர் தங்கள் ரட்சிப்பிற்காக தண்ணீரையும் நம்புகிறார்கள். இங்கே பஸ்கா பலியிலே இறைச்சி நெருப்பிலே சுடப்பட வேண்டும். இது நெருப்பினாலே வரும் நியாய தீர்ப்பை நினைப்பூட்டுகிறது. சரி, வசனங்கள் 11-12 பாருங்கள்.
அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர்.
அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவண்டை வரும்பொழுது உங்கள் அறை கட்டப்பட்டதாயும் உலகத்தை விட்டு நீங்கள் முழுமையாய் வெளியேற ஆயத்தமானவர்களாயும் மீண்டுமாக உலகத்தின் காரியங்களிலே ஈடுபடாதவர்களாயும் காணப்பட வேண்டும். நீங்கள் மனமாற்றம் பெற்ற பிறகும் தொடர்ந்து பாவத்திலே வாழ முடியும் என்று நான் நம்பவில்லை. இப்படி நான் கூறுவதனாலே நீங்கள் ஒரு காலம் பாவமே செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் பாவ பழக்க வழக்கங்களிலே தொடர்ந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். அருமையானவர்களே, ஒரு திருச்சபையிலே பேர் கிறிஸ்தவராயிருந்த ஒரு சகோதரி மதுபான கடை வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். உடனே தனது போதகரிடத்திலே அவர்கள் தொலைபேசி மூலமாய் தொடர்பு கொண்டு, ஐயா, நான் ஒரு சுத்தியலை எடுத்து எல்லா பாட்டில்களையும் உடைத்து விட வேண்டும் என்றாலும் சொல்லுங்கள், நான் செய்து விடுவேன் என்று கூறினார்களாம். ஆனால் மற்ற விசுவாசிகளின் ஆலோசனைப்படி அவ்வாறு உடைக்காமல் வேறொருவருக்கு கொடுத்து விட்டார்கள். பரிபூர்ணமாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக தன்னை ஒப்புக் கொடுத்தார்கள். உங்கள் வீட்டு நிலைக்கால்களிலே இரத்தம் பூசப்படும் என்றால் நீங்கள் கட்டாயம் எகிப்தை விட்டு வெளியேறத்தான் செய்ய வேண்டும். பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியை நீங்கள் பூசிக்க வேண்டும். எப்படி? உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும் கால்களிலே பாதரட்சையை தொடுத்துக்கொண்டும் ஆயத்தமானவர்களாக காணப்பட வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, நாம் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும்பொழுது இந்த உலகத்துக்கு உரியவர்களைப் போல வாழ அவர்கள் அழைக்கப்படவில்லை. அவருடைய வீடு இங்கே இல்லை. அவர்களுக்கு நித்திய வீட்டை கர்த்தரே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எனவே உலகத்திலே வாழும் காலத்திலேயும் தொடர்ந்து அடிமைத்தனத்திலே பாவத்திலே வாழாதபடி தேவன் தரும் விடுதலையின் வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். தேவாதி தேவன் எகிப்திலே மக்கள் தொழுது கொண்ட ஒவ்வொரு தேவர்களுக்கும் எதிராக ஒவ்வொன்றாக தனது வாதையை அனுப்பினார். அவர்கள் வழிபட்டு வந்த எல்லா தெய்வங்களுமே முதல் பிறப்பு தங்களுக்குரியது என்று சொல்லிக் கொண்டது. எனவே இப்பொழுது கர்த்தர் இந்த தலைச்சங்கன்களை சங்காரம் பண்ண போவதனாலே எல்லா தேவர்களுக்கும் எதிராக அவர் கொடியேற்றுகிறார். கவனிங்கள், யாத்ராமும் 12 அதிகாரம் 13 வசனம்,
நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருப்பதனாலே அவர்கள் மீட்கப்படவில்லை. எகிப்தியர்களும் கூட இந்த கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள் என்றால் அவர்களும் மீட்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தர் சொன்னது என்ன? நான் இரத்தத்தை பார்க்கும்போது நான் கடந்து போவேன். எந்த ஒரு மனிதனும் தன்னால் இயன்ற சிறப்பான காரியத்தை செய்ததினாலே ரட்சிக்கப்படவில்லை. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியினாலேயும் ரட்சிக்கப்படவில்லை. நல்ல ஒரு மனிதனாக இருந்தபடியினாலேயும் அவன் ரட்சிக்கப்படவில்லை. கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் என்கிறார். அவர்கள் இரவு வேளையிலே வீட்டிற்கு வெளியே ஓடி வந்து அந்த இரத்தத்தை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இரத்தத்தை ஒருமுறை தெளித்த பிறகு அதை குறித்த விசுவாசம் உள்ளவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாய்த்தான் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணியிருந்தனாலேயும் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவர்களாய் இருந்தபடினாலேயும் ரட்சிக்கப்படவில்லை. கர்த்தர் என்ன சொன்னார்? அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் என்றுதான் கூறியிருந்தார். பக்கத்து வீடுகளை கணக்கெடுப்பதற்காக மரண தூதன் வரவில்லை. வீட்டினுள்ளே இருக்கிறவர்களும் ஜன்னலை திறந்து தாங்கள் எவ்வளவு நல்லவர்கள் என்பதை அந்த மரண தூதனிடத்திலே சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எவ்வளவு தான தர்மம் பண்ணியிருக்கிறோம் என்பதை கூற வேண்டிய அவசியமில்லை. தனது கழுத்தை ஜன்னலுக்கு வெளியே எந்த மனிதன் நீட்டியிருப்பான் என்றாலும் அவனும் அழிக்கப்பட்டிருப்பான். தேவன் என்ன சொன்னார்? நான் இரத்தத்தை பார்க்கும்பொழுது கடந்து போவேன். இதைத் தவிர வேறு எதையுமே நான் இணைக்க வேண்டிய அவசியமில்லை. அருமையானவர்களே, அந்த இரவிலே யார் ரட்சிக்கப்பட்டார்கள்? யார் யார் கர்த்தரை விசுவாசித்தார்களோ, அவருடைய வார்த்தையை நம்பினார்களோ, அவர்கள்தான் ரட்சிக்கப்பட்டார்கள். தங்கள் வீட்டு நிலைக்கார்களிலே யார் யார் இரத்தத்தை தெளித்து வைத்திருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அதை குறித்து உறுதியான நம்பிக்கையுடையவர்களாய் இருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதை நான் பரிபூர்ணமாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் தேவன் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தத்தை தவிர வேறு எதுவுமே என்னை ரட்சிக்காது. என்னுடைய ரட்சிப்பிற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதையே நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன். அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் வீட்டிற்கு உங்கள் ரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? அவர் உங்கள் பாவத்தின் தண்டனையை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படி விசுவாசித்திருப்பீர்கள் என்றால் உங்கள் பாவங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்திருப்பீர்கள். அவரை உங்கள் இருதயத்தின் தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதே உங்கள் இருதயத்தின் ஒவ்வொரு வாஞ்சையுமாய் இருக்கும். கர்த்தர் என்ன சொல்கிறார்? இரத்தத்தை பார்க்கும் பொழுது கடந்து போவேன் என்கிறார். அந்த இரத்தத்திலே எந்த விதமான மந்திர சக்தியும் இல்லை. அது எந்த மூட நம்பிக்கையின் அடையாளமும் அல்ல. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற அடிப்படை சத்தியமானது வேதவசனம் முழுவதிலேயும் கடந்து செல்கிறதாயிருக்கிறது. தேவாதி தேவன் கண்களை மூடிக்கொண்டு பாவத்தை கண்டுகொள்கிறதில்லை என்று சொல்வதில்லை. ஒரு நியாயாதிபதியானவர் ஒரு குற்றவாளியின் மேலே சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தண்டனையானது கொடுத்து தீர்க்கப்பட வேண்டும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நம் ஒவ்வொருவர் மேலேயும் மரண தண்டனையானது இருக்கிறது. ஆனால் தேவன் கிருபை உள்ளவராயிருக்கிறார். நமக்கு பதிலாக குற்றமில்லாத ஒரு ஜீவன் கொடுக்கப்படலாம் என்று தீர்மானித்தார். இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் வந்து பலியான நாள் வரை ஆட்டுக்குட்டிதான் பலி கொடுக்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றால் பாவிகளாக நமக்கு வரவேண்டிய நியாய தீர்ப்பிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இரத்தத்தினாலே பாதுகாக்கப்படாத ஒவ்வொரு வீட்டிலேயும் தலையீட்டு கொலை செய்யப்பட்டது. மிருகங்களிலும் சரி மனிதர்களிலும் சரி மூத்தவை மரித்து போயிற்று. வீட்டு வாசல்களிலே தெளிக்கப்பட்ட இரத்தமானது விசுவாசத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டியதும் கடமையாயிருக்கிறது. அந்த பலியிடுதலை தொடர்ந்து பஸ்கா விருந்து அனுசரிக்கப்பட்டது. இந்த பஸ்காவை குறித்து லேவிராம புத்தகத்திலே சில குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே இது பஸ்கா பண்டிகையின் ஒரு பகுதியாயிருக்கிறது என்றாலும் பஸ்கா விருந்திற்கு பிறகு இது அனுசரிக்கப்பட்டது. தொடர்ந்து வாசிக்க கேளுங்கள், யாத்ராமம் 12 அதிகாரம் 14 முதல் 16 வரை.
அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7 நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அற்புண்டு போவான். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7 நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம்.
இதிலே சங்கார தூதன் கடந்து போவது தொடர்பாக எதுவும் சொல்லப்படவில்லை. இது அவருடைய ரட்சிப்பு தொடர்பானதும் அல்ல. இது வீட்டின் உள்ளே இருக்கிறவர்களுக்கு இடையிலே நடைபெற வேண்டிய ஒரு ஐக்கிய விருந்து. இது செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். ஏனென்றால் தேவாதி தேவன் இதை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்றும் சொல்லலாம். அவர்கள் தேவனோடு கூட உறவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள் வசனம் 17.
புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள்.
தலைச்சங்காரம் நடைபெற்ற இரவிலே அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறியபடியினாலே அவர்கள் வனாந்தரத்திலே பிரயாணப்படும் பொழுது இந்த புளிப்பில்லாத அப்பத்தை புசித்தார்கள். இவ்வாறு 7 நாட்கள் அதை அவர்கள் புசித்தார்கள். கவனியுங்கள், இது புளிப்பில்லாத அப்பம். புளிப்புள்ள அப்பத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள் என்றால் அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள். அதாவது தேவனோடு உள்ள உறவிலிருந்து அறுக்கப்படுவார்கள். புளிப்பு என்ற வார்த்தையானது 14 முதல் 20 வசனங்கள் வரையிலேயும் 8 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. வசனங்கள் 19-20.
7 நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல் என்றார்.
புளிப்பு என்பது தீமையை குறிக்கிறதாயிருக்கிறது. தேவனுக்கு விரோதமானதும் பாவம் உள்ளதுமானதை இது குறிக்கிறது. மத்தேயு 13 அதிகாரத்திலே ஒரு பெண்ணானவள் புளித்த மாவை எடுத்து 3 படி மாவிலே வைக்கும் ஓமையை குறித்து வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த புளித்தமா சுவிசேஷம் அல்ல. ஏனென்றால் புளிப்பு என்பது பாவத்தை குறித்தும் தேவன் அறுவருக்கும் காரியங்களை குறித்துமே சொல்கிறது. அந்த மூன்றுபடி மா என்று சொல்லும்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறதா இருக்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று எத்தனையோ பேர் தவறாக வசனங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதிலே எத்தனையோ புளித்த காரியங்கள் சேர்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட தவறான காரியங்களை அவர்களுக்குள்ளே சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்கிறார். புளிப்பான காரியங்களை அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த புளித்த மாவை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார். மத்தேயு 16:6 இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். மட்டுமல்ல, அதே 11:11 வரும்பொழுது, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அந்த குறிப்பிட்ட நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து அப்பத்தை குறித்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் பின்னால் பரிசேயர்களுடைய போதனைகளை குறித்துத்தான், அது தீமையானது என்பதை குறித்த எச்சரிப்பிற்காகத்தான் அவ்வாறு தான் கூறினேன் என்பதை அவர் விளக்கிச் சொன்னார். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். புளிப்பில்லாத அப்பம் கலப்படம் இல்லாதது. அநேக ஜனங்கள் சுத்தமாக வசனத்தை எந்த கலப்பும் இல்லாமல் புளிப்பில்லாமல் கற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. இந்த அநேகர் ஆலயத்திற்கு வரும்பொழுது அங்கே நடைபெறுகிற சமுதாய நிகழ்ச்சிகளுக்காகவும் இசைக்காகவும் அந்த இடத்தின் அழகிற்காகவும் வருகிறார்கள். ஆனால் வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக என்று வருகிறதில்லை. வேத வசனத்தை அவர்கள் விரும்புகிறதில்லை. காரணம், அது கலப்படம் இல்லாததாய் இருக்கிறது. எனவே அது அவர்களுக்கு வசீகரமானதாக தெரியவில்லை. புளிப்பில்லாத அப்பமானது புளிப்புள்ள அப்பத்தைப் போல வசீகரமாக இருக்கிறதில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையானது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு உணவாய் இருக்கிறது. சரி, யாத்திராமம் 12:22-23 பாருங்கள்.
ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார்.
அருமையான சகோதரனை சகோதரியே, அவர்கள் வீட்டு நிலைக்கால்களிலே எப்படி இரத்தத்தை தெளித்தார்கள்? ஈசோப்பு என்பது ஒரு பாறைகள் பக்கத்திலே வளர்கிற குத்துச்செடி. இதைக் கொண்டுதான் வாசலிலே இரத்தத்தை தெளித்தார்கள். ஒரு வேத பண்டிதர் சொல்லும்பொழுது இந்த ஈசோப்பு என்பது விசுவாசத்தை குறிக்கிறதாயிருக்கிறது என்கிறார். ஏனென்றால் விசுவாசத்தின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்முடைய இருதயங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லது தெளிக்கப்படுகிறது. சரி, இயேசு கிறிஸ்து மரித்தபொழுது உங்களுக்காக செய்ததை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வசனம் 24 பாருங்கள்.
இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள்.
இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருமே கர்த்தர் மோசை மூலமாக சொன்ன எல்லா காரியங்களையும் அப்படியே செய்தார்கள். அருமையானவர்களே, இந்த தலைச்சங்காரம்தான் எகிப்தின் மேலே வந்த இறுதியான வாதை, இறுதியான நியாய தீர்ப்பு. இதற்காக கர்த்தர் தனது ஜனங்களை ஆயத்தப்படுத்திவிட்டார். இறுதியான மூன்று வாதைகளுக்கும் கோசேன் தேசம் தப்பி வைக்கப்பட்டது. ஆனால் வீட்டு நிலைக்கால்களிலே ரத்தம் தெளிக்கப்படாதிருக்கும் என்றால் இந்த வாதையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களும் தப்ப முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அதே காரியத்தை எகிப்திய மனிதன் எந்த மனிதன் செய்திருந்தாலும், அதாவது தங்கள் வீட்டு வாசலிலே நிலைக்கால்களிலே தேவனை விசுவாசித்து ரத்தத்தை தெளித்திருப்பார்கள் என்றால் அவர்கள் குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளைகள் சங்கார தூதனால் தொடப்பட்டிருக்க மாட்டார்கள். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, அநேகருக்கு ஒரு ஆச்சரியமான காரியம் காத்திருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் நீங்கள் எந்த திருச்சபைக்கு சென்றீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்கப் போவதில்லை. இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளின் ஐக்கியத்திலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்திருப்பார் என்றால் நீங்கள் உண்மையான திருச்சபையின் ஒரு அங்கமாயிருக்கிறீர்கள். சரி, வசனங்கள் 29-30 பாருங்கள்.
நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா குக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை.
அருமையானவர்களே, இறுதியான நியாய தீர்ப்பானது ஒவ்வொரு வீட்டிலுள்ள தலையீற்றை வாங்கியது. இந்த குறிப்பிட்ட நேரம் வரை மனிதனுடைய ஜீவனை கர்த்தர் தொடவில்லை, ஆனால் இப்பொழுது அவ்வாறு அவர் செய்கிறார். இதனால் தேவன் ஒரு கொலைகாரர் என்று நீங்கள் சொல்ல முடியாது. கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் எடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னான் அல்வா. ஏன், இந்த உலகத்திலே ஜீவனை சிருஷ்டித்த தேவனுக்கு அதை எடுத்துக்கொள்ள எல்லா அதிகாரமும் உண்டு. அருமையானவர்களே, அந்த இரவிலே பார்வோன் எழுந்தான். வசனங்கள் 31-32 பாருங்கள்.
ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக் கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான்.
அருமையான சகோதரனே, சகோதரியே, பார்வோன் இறுதியாக விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தான். இதுவரை மோசே கேட்ட காரியங்களை குறித்து அவன் அக்கறையற்றவனாக இருந்தான். ஆனால் இந்த வாதையானது அவனுடைய வீட்டையும் அவனுடைய மகனையும் தொட்டது. குடும்பத்தின் தலையீட்டுகளை கொலை செய்து முதலாவது தேவன் தன்னுடைய காரியத்தை ஆரம்பிக்கவில்லை. பார்வோனின் கோலை ஒரு முதலையாக மாற்றி தான் யார் என்பதை காண்பிக்க விரும்பினார். அப்பொழுதே பார்வோன் தேவனை விசுவாசித்திருப்பான் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு அமைதியாக புறப்பட்டிருப்பார்கள். இத்தனை கொடிதான நியாய தீர்ப்புகளுக்கு எகிப்து தேசத்தின் மக்கள் தப்பியிருப்பார்கள். எனவே அருமையான சகோதரனை, சகோதரியே, தேவனாய கர்த்தரை குறை சொல்ல முடியாது, பழி சுமத்த முடியாது. வசனம் 33,
எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிரோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள்.
சூழ்நிலைகள் எல்லாம் இவ்வாறு இருக்கும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பானது எங்கே போய் முடியும் என்பதை அறியாதவர்களாய் அந்த எகிப்தியர் இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் வீடுகளில் உள்ள தலையீட்டை கர்த்தர் எடுத்துவிட்டார். அடுத்தது அவர் என்ன செய்யப் போகிறார் என்ற கேள்விக்குறி உள்ளத்திலே வந்தது. ஒருவேளை எகிப்திலே உள்ள எல்லா மக்களையுமே கர்த்தர் அழித்திருக்கலாம். எனவே பார்வோனும் எகிப்திய ஜனங்களும் சீக்கிரமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போகும்படியாய் சொன்னார்கள். ஏனென்றால் தங்கள் சொந்த ஜீவனை குறித்த பயம் அவர்களுக்குள்ளே உண்டாயிற்று. வசனங்கள் 34-35,
பிசைந்த மா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்து கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள்.
ஆம், நாம் வாசிக்க கேட்டது போல வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் அவர்கள் நல்ல வஸ்திரங்களையும் கேட்டார்கள். அது மட்டுமல்ல, எகிப்தியர்களுடைய கண்களிலே கர்த்தர் அவர்களுக்கு தயவு கிடைக்கும்படியாய் செய்தார். எகிப்தியர்கள் இவை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கடனாக கொடுக்கவில்லை. 36 வசனம் என்ன சொல்கிறது? கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். பல ஆண்டுகள் அடிமைகளாக அவர்கள் வேலை செய்ததற்கான கூலியை கேட்டு வாங்கும்படியாக அவர்கள் செயல்பட்டார்கள். தேவனே இதை செய்கிறார். கடந்த நாட்களிலே பல சந்ததிகளாக எகிப்து மக்கள் அவர்களை வேலை வாங்கியிருக்கிறார்கள், ஆனால் ஊதியம் கொடுக்கவில்லை. எனவே செல்வ செழிப்போடு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறும்படியாய் கர்த்தர் திட்டமிட்டார். வசனம் 37 பாருங்கள்.
இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 600,000 புருஷராயிருந்தார்கள்.
கவனித்தீர்களா? பிள்ளைகள் தவிர 600,000 புருஷராயிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் மொத்தத்திலே பெண்கள் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து 1,000,000 மக்களுக்கும் அதிகமானவர்களாய் இருந்திருப்பார்கள். அருமையானவர்களே, அடுத்ததாக மற்றொரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். வசனம் 38 பாருங்கள்.
அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று.
எகிப்தை விட்டு இஸ்ரவேலர்கள் வெளியேறியது மட்டுமல்ல, பல ஜாதியான ஜனங்களும் அவர்களோடு கடந்து சென்றார்கள். இஸ்ரவேலரின் கூடாரத்திலே பிரச்சனைகளை உண்டு பண்ணும் கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். இவர்களை குறித்து நாம் எண்ணாம புத்தகத்தை படிக்கும்பொழுது கற்றுக்கொள்ளலாம். இந்த பல ஜாதியான ஜனங்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறவர்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் அரைகுறையான யூதர்கள் என்று சொல்லலாம். அதாவது எகிப்திய பெண்ணை விவாகம் பண்ணிய ஒரு புருஷனுடைய பிள்ளைகளாயிருக்கலாம், அல்லது எகிப்திய ஆணை விவாகம் பண்ணிய ஒரு யூத பெண்ணாயிருக்கலாம், அவர்களுடைய சந்ததியாயிருக்கலாம். இப்படி இணைக்கப்பட்ட குடும்பத்திலே அவர்கள் ஒரு திட்டவட்டமான தீர்மானத்திற்குள்ளே வரவேண்டியவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் எகிப்து தேசத்திற்குள்ளே கடந்து செல்ல வேண்டுமா, அல்லது இஸ்ரவேலரோடு கூட புறப்பட்டு செல்ல வேண்டுமா? இப்படி பல ஜாதியான மக்களிலே அநேகர் இஸ்ரவேல் ஜனங்களோடு புறப்பட்டு போனார்கள், சிலர் எகிப்திலேயும் தங்கிவிட்டார்கள். இஸ்ரவேல் மக்களோடு புறப்பட்டு சென்ற பல ஜாதியானவர்கள் தாங்கள் புறப்பட்டு வந்தது சரியான தீர்மானமா இல்லையா என்று பல சமயங்களிலே குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். கஷ்டங்கள் பாடுகள் ஏற்பட்ட பொழுது முதலாவது முறுமுறுத்தது இந்த கூட்டத்தினர்தான். இஸ்ரவேலர் என்று சொல்லப்படும் வார்த்தைக்கு அவர்கள் முழுமையான இஸ்ரவேலராக இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இந்த பல ஜாதியான ஜனங்களினாலே பிரச்சனைகள் தான். அதே போலத்தான் திருச்சபைகளிலேயும் இன்றைக்கு பிரச்சனைகள் வருகிறது. உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வராதவர்களால் தான் பிரச்சனைகள் வருகிறது. அவர்கள் திருச்சபையிலே அங்கமாயிருக்கிறார்கள், ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் இன்னமும் அவர்களுக்கு இல்லை. சில ஆலயங்களுக்கு நீங்கள் செல்வீர்கள் என்றால் ஆராதனை முடிந்ததும் முடியாததுமாக சண்டைகள் பிரச்சனைகள் கூக்குரல்களை கேட்கலாம். சரி நேர்களே, 39 வசனம் முதல் நாளைய நிகழ்ச்சியிலே நாம் சிந்திப்போம். இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நாம் நிறைவு செய்வோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவ ஆட்டுக்குட்டியான நீர் எங்களுடைய பாவத்திற்காக உம்மையே பலியாக தந்தீர். உம்முடைய இரத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்த எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ தொடர்ந்து பாவத்திலே வாழாதபடி கர்த்தர் அவர்களை பரிபூர்ணமாய் மீட்டு எடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறக்காவிட்டாலும் கர்த்தாவே நீர் யார் என்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்காகவும் நீர் சிலுவையிலே மரித்தீர் என்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் உள்ளத்திலேயும் அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தையும் உறுதியையும் நீரே ஆழமாய் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காலத்திலே திட்டவட்டமான தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எகிப்தை விட்டு புறப்படுவதை குறித்த உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டியவர்கள் அதை திட்டவட்டமாய் எடுக்க நீரே உதவி செய்தல்லும். எந்தெந்த பாவங்களுக்கு ஒரு பரிபூர்ண முற்றுப்புள்ளி வைத்து அந்த அடிமைத்தனங்களிலிருந்து நீர் விடுதலை செய்யும் பொழுது அந்த விடுதலை சந்தோஷமாய் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீரே அவர்களுக்கு துணை செய்யும். ஆண்டவரே, நீர் மீட்டுக் கொள்ளும் பொழுது எனக்கு எகிப்து வேண்டாம், உலகம் வேண்டாம், பாவம் வேண்டாம் என்று சொல்லி தீர்மானிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். பாரத்தோடு உறுதியான தீர்மானம் எடுக்க முடியாத சூழ்நிலையிலே வாழ்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சூழ்நிலைகளை தாண்டி உண்மையிலே உள்ள உறுதியான அன்பினாலேயும் தெளிவான தீர்மானங்களை செய்ய உம்முடைய தூய ஆவியானவரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளை நீர் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. சங்கீதம் 91:10.